செய்ய அமைப்போம், மலையுடலாய் வருவோம்,
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவேல் என் அன்பிற்கும் பாஸ்டருக்கும் இனிய அன்பான இறை மக்களே, இன்றைக்கு தாய் திருச்சபையோடு இணைந்து ஆண்டவருடைய இந்த இறை சன்னிதானத்தில் பேரருளாம் பெரும்பொருளை நாம் அனுபவித்து சுவைக்க இந்த கல்வாரி பலியில் இணைந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். துணிவோடு இருப்பதற்கு, நம்பிக்கையோடு இருப்பதற்கு, செயல்பாட்டில் இறங்குவதற்கு பல காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் இன்றைக்கு ஒரு தனித்துவமான ஒரு காரியத்தை நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறார். அதுதான் ஜபிப்பது எப்படி அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சீடர்களுடைய கேள்விகளுக்கு அவர்களுக்கு கற்றுத்தருவது போல நமக்கும் அந்த பாடத்தை கற்றுத்தருகிறார். ஜபிப்பது எப்படி? பல நேரங்களில் ஜபிக்கிற நம்முடைய ஜபம் என் நிலையில் இருக்கிறது, அது எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உருமாற்றம் அடைய வேண்டும் என்பதை ஆண்டவர் அந்த நாளில் இறைவார்த்தை வாயிலாக நம்மோடு பேசப்போகிறார். ஜபத்தினுடைய வல்லமையை உணர்ந்த பிள்ளைகளாக, ஜபத்தின் வழியாக எதையும் சாதிக்க முடியும் என்கிற ஆழமான அசைக்க முடியாத அணித்தரமான ஒரு உறுதிப்பாட்டோடு இது அந்த நேரத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுக்கு இங்கே ஜபத்தினுடைய வல்லமை உணர்த்துங்க, காலையும் மாலையும் எப்பொழுதும் ஜபிக்கிறோம், ஆனால் அதுதான் ஜபமா என்பது அறியாமல் ஜபிக்கிறோம், ஜபத்தின் வல்லமை எங்களுக்கு உணர்த்தும் என்று சொல்லி வேண்டுவோம்.
ஜபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜப ஆவியின்னுள்ளே ஒளியும்மையா, ஜபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜப ஆவியின்னுள்ளே ஒளியும்மையா, சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜபமாக மாற்றிட அருள் தாருமே, சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜபமாக மாற்றிட அருள் தாருமே, ஜபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜப ஆவியின்னுள்ளே பொழியும்மையா, பலரோடும் ஒரே மனதோடும் இணைந்திடனும் ஒன்றாய் ஜெபித்திடனும், பலரோடும் ஒரே மனதோடும் இணைந்திடனும் ஒன்றாய் ஜெபித்திடனும், ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவியின்னுள்ளே பொழியும்மையா, காலையிலும் அந்தி மாலையிலும் ஜெபித்திடனும் ஒன்றாய் இணைந்திடனும், காலையிலும் அந்தி மாலையிலும் ஜெபித்திடனும் ஒன்றாய் இணைந்திடனும், ஜெபத்தின் வல்லமையை உணர்த்துமையா, ஜெப ஆவியின்னுள்ளே பொழியும்மையா.
எல்லாமல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை நின்றதவரைதாலும் பாவங்கள் பல செய்தேன், என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே, ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும்
அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்கள் ஆகிட உமது அருளுதவியை கனிவோடு எங்களுக்கு என்றும் அளிப்பிராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். எலியாவினுடைய ஆவியால் எலிசா நிறைவு பெற்றார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைத்திரு வசனங்கள் 1-15 வரை. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பச்சார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர்! உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர். கடுஞ்சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உம் வழித்தோன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சுழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியவனவாய் இருந்தன. இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளர்களே, ஆண்டவரே களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரே களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரே கூறுங்கள். நெருப்பு அவர் முன் செல்கின்றது. சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூவுலகை வளர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தை நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோடமிருந்து எங்களை விடுவியும், மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத்தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்திய சிவலை நண்பிற்கும் பாஸ்டருக்கும் இனிய அன்பான இறை மக்களே, கடவுளுடைய வார்த்தையை ஒரு சில மணி நேரங்கள் நாம் இணைந்து சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். குழந்தைங்க நம்மகிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க இல்லையா, அது என்னம்மா அப்படின்னு, இது என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்தே நம்ம நிறைய காரியங்கள் எப்படி கற்றுக்குறோம் அப்படின்னா, கேட்டு கேட்டு தான் நம்ம கற்றுக்குறோம். அதனால தான் சின்ன பிள்ளைங்க ஏதாவது கேட்கும் போது பெரியவங்க எரிச்சப்படாமல் சொல்லி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. டப்புன்னு பேசணும் அப்படின்னா அந்த அதுக்கப்புறம் அந்த குழந்தை கேட்குறதுக்கே பயந்துடும். புதுசாக கற்றுக்கிறோன்ற ஆசையை அந்த குழந்தைக்கு அதோட விட்டு போயிடும். அதனால தான் நாம் கேட்குற பொழுது நாம் சொல்லி கொடுக்குறோம். அது சின்ன வயசில் ஒரு சில காரியங்களை குறித்து கேட்கும். அது வளர்ந்து வரும்போது அதனுடைய கேள்விகள் கொஞ்சம் மாறுபடும். குழந்தையாக இருக்கும் போது அறியாத பருவத்தில் எதை பார்த்தாலும் மாட்டை பார்த்து அது என்னம்மா அப்படி சொல்லி அது கேட்கும். அதுவே 10 வயசு வந்து ஒரு மாடு போகும்போது என்னம்மான்னு கேட்டால் நம்ம திட்டம் தானே செய்வோம். 10 வயசு வரும்போது அதற்கான கேள்விகள் கொஞ்சம் மாறும். அதுவே ஒரு இளவட்ட பையனாக வரும்போது, ஒரு இளமை அடைகிற பொழுது, அந்த யங் ஏஜில் பார்த்தோம்னா அதோடைய கேள்விகள்லாம் கொஞ்சம் மாறுபட்ட கேள்விகளாக, தன்னை பற்றிய கேள்விகளே அவங்க நிறைய தனக்குள்ளே கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்படி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு தான் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இயேசுவோடு இருந்த அவருடைய சீடர்களும் பல நேரங்களில் கேட்டு கேட்டு தான் நிறைய காரியங்களை கற்றுக்கிறாங்க. இயேசுவை போல அவர்களுக்கும் அதிசயங்களை செய்யணும், அற்புதங்களை செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை அவர்களுக்குள் இருந்துச்சு. அதனால இயேசு புதுமைகள் செய்கிற பொழுது அவர் எப்படி புதுமை செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் அவர்கள் அணுகிற விதத்தை பார்க்குறாங்க. இயேசு என்ன செய்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அவரை போல தாங்கள் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது பெருசாக ஒன்று அவங்களால செய்ய முடியலை. அப்போ ஏன் நம்மளால செய்ய முடியலை அப்படின்னு அவர்களாக சுய ஆய்வு செஞ்சு பார்க்குறாங்க. தன்னுடைய நண்பர்களோடு அந்த சீடர்களுடைய கூட்டத்திலேயே அவங்க பேசுகிறாங்க. அப்போ தான் கடைசியாக அவர்களுக்கு ஒரு காரியம் விளங்குறது. நாமெல்லாம் அவர் செய்கிறது போல செய்யலாம்னு நினைக்கிறோம், ஆனால் அவர் செய்கிறதுக்கு ஆற்றல் எங்கேருந்து வருது அப்படின்னா அவருடைய ஜபத்திலிருந்து தான் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சீடர்கள் இன்றைக்கு இயேசுவிடம் கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜபிக்க கற்றுத்தாரும். அதான் இன்றைக்கு சீடர்களுடைய கேள்வியாக நச்சதி நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் அப்போதான் ஆண்டவர் நீங்கள் இறைவிட வேண்டுகிற பொழுது எப்படி வேண்டணும் அப்படின்றத அவர்களுக்கு சொன்னதாக விவிலிய பின்னணியோடு நாம் இந்த விரைவாத்தி பகுதிக்குள் நாம் செல்வோம். சரி, இன்றைக்கி பழைய ஏற்பாட்டில் எலியாவை பற்றி நமக்கு நிறைய பகுதிகள், இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம எலியாவை தான் பார்த்துட்டு வரோம். எலியா வந்து பழைய ஏற்பாட்டில் அன்றைக்கு வாழ்ந்த அந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு இறைவாக்கினர். காரணம் என்னென்னா, அவர் சொன்ன வார்த்தைகளோ அல்லது அவருடைய செயல்பாடுகளோ அல்ல, அவரை போல நல்ல கடினமான வார்த்தைகளை, நெஞ்சுரம் கொண்ட வார்த்தைகளை ஆமோஸ்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர்களை கடந்த ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு, ஒரு மரியாதை, ஒரு பயம் எலியா மேலே இன்னைக்கு வர அந்த இஸ்ரேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் செய்த புதுமைகள் தான். ஏகப்பட்ட புதுமைகளை அவர் வாழ்ந்த நாட்களை செஞ்சதை நம்ம தொடர்ந்து இந்த நாட்கள் அதைத்தான் வாசிக்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா. அப்போ ஏற்பட்ட எலியாவை வைத்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வெளிப்பாட்டை நமக்கு தருகிறார். பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சில அடையாளங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அடையாளங்கள் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, சுழல் காற்று, அதெல்லாம் ஒரு சில நேரங்கள் அடையாளமாக வரும் காற்றில். அதையும் கடந்து நெருப்பு தான் அவருக்கு முக்கியமான ஒரு அடையாளமாக நாம் பார்க்குறோம் இல்லையா. நீர், அதில் கூட கடவுளுடைய ஆற்றல் இருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நெருப்பு அதிகமாக விவிலியத்தில் கடவுளின் வல்லமைக்கு, கடவுளுக்கு ஒரு அடையாளமாய் காட்டப்படுகிறது. எப்படி? ஆண்டவர் எரிகின்ற முச்சடியில்தான் மோசேவுக்கு அந்த நெருப்பு வடிவில் காட்சி கொடுத்தார். நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த எரிகின்ற முச்சடியில் நெருப்பாய் ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அதே போல திருப்பாடல் 18:8 வசனத்தை நீங்கள் வாசியனா, அவரது நாசி நின்று புகை கிளம்பிற்று. கடவுளுடைய கோபத்தை நெருப்பில் எப்படி, நெருப்பை மையப்படுத்தி உருவகப்படுத்தி சொல்கிறாங்க. அவரது நாசி நின்று புகை கிளம்பிற்று, அவரது வாயு நின்று எரித்தளிக்கும் தீ மூண்டது, அவடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது. திருப்பாடல் 18:8 வசனத்தில் கடவுளுடைய கோபத்தை வெளிப்படுத்த இந்த இறை வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதே போல எசையா புத்தகம் 6:7 வசனம், இதோ இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு வாசிக்கிறோம். எசையா தன்னுடைய இயலா தன்மையை, தூய்மையற்ற உதட்டை கொண்டவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய வல்லமை அந்த இடத்தில் நெருப்பு துண்டாக அந்த இடத்தில் வெளிப்படுவதை எசையா புத்தகம் 6:7 அந்த இடத்துலையும் கடவுளுடைய தன்மை நெருப்போடு ஒப்பிடப்படுகிறது. அதே போல இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் எலியா நெருப்பின் அடையாளமாய் பார்க்கப்படுகிறார். இவர் நெருப்பை போல் எழுந்தார், பந்தம் போல் அவருடைய வார்த்தை பற்றி எறிந்தது, வானத்து நின்று மும்முறை நெருப்பை விழச் செய்தார் அப்படின்னு இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் நெருப்பை இறை வார்த்தைக்கு, இறைவனுக்கு நிகராக ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. நிகராக அடையாளமாக. அதே போல லூக்கா நற்செய்தி 12:49 வசனத்தில் இங்க வாச்சிங்க அப்படின்னா, மண்ணுலகில் தீ மூட்டவே வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். அந்த நெருப்பை மூட்ட வந்தேன், இறை ஆவியை ஊற்ற வந்தேன், இறை ஆற்றலை உங்களுக்கு உணர்த்த வந்தேன் அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கிறது. இந்த 4 மேற்கோள்களை மாத்திரம் நீங்கள் வச்சு கடவுளுடைய ஆற்றல் நெருப்போடு ஒப்பிடப்படுகிறது. இப்போ வழக்கமாக நாம் சொல்றதானே, இந்த பிரபஞ்சம் அப்படின்றது, இந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம், இது எல்லாமே எங்கிருந்து வந்துச்சு? கடவுளிடமிருந்து தான் அது போனது. கடவுளுடைய படைப்பு தானே, அவையெல்லாம் படைப்புகள், கடவுளால் படைக்கப்பட்டவை. அந்த படைப்பில் கடவுள் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதாக நாம் உணர்கிறோம். இந்த பின்னணியில் நான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு யதார்த்தத்தில் ஒரு குருவானவரா நான் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை இந்த இறைவார்த்தையோடு நான் இணைத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். மக்களே, ரெண்டாம் வத்திக்கான் சங்கம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த திருப்பலி முறைகள், பயன்படுத்தப்பட்ட மொழிகள் எல்லாம் மாறி தாய்மொழியில் தத்தம் மொழிகளில் நீங்கள் திருவழிபாடுகளை நீங்கள் நடத்தி கொள்ளலாம், வழிபாட்டு காரியங்கள் பயன்படுத்தலான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கை வந்து நமக்கு வத்திக்கான் திருச்சபை, நமக்கு வத்திக்கான் சங்கம் கொடுத்ததுக்கப்புறம் திருச்சபை நிறைய மாற்றங்களை சந்தித்தது. அப்போ காலங்கள் செல்ல 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 இப்போ வந்து என்ன ஒரு புது ட்ரெண்ட் அப்படின்னா, நிறைய இடங்களில் அருங்குடை ஜபங்கள், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இப்போ நம்ம இருக்கிறதே ஒரு அருங்குடை மையத்திலிருந்து தான் நீங்கள் திருப்பலி ஒவ்வொரு முறையும் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீங்க இல்லையா. இந்த கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்ட பிறகு இப்போ நிறைய நேரங்களில் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும். அக்கினியே, நெருப்பே, நெருப்பு தனலே, நெருப்பு நாவே, அனலே அப்படிலாம், அனலே, தன்னலே, கனலே அப்படிலாம் சொல்லி பாடல்களில் நிறைய இடங்களில் அதை எழுதுவோம். அப்போது ஹோலி ஸ்பிரிட் இறங்குற நேரத்தில் நெருப்பு நாவா இறங்கி வா, ஆண்டவரே தனலா இறங்கி வா அப்படிலாம் சொல்லி நாம் கத்தி ஆர்ப்பரித்து நம்ம சொல்லுகிற அந்த நேரங்களில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி அந்த ஆவி என்கிற வார்த்தையை, இந்த நெருப்பு என்கிற வார்த்தையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம், இட் பிகம்ஸ் அ ஃபேஷன். அதான் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஆவிக்குரிய ப்ரேயர், அக்னி ப்ரேயர் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. இது அல்ல, அதுதான் சிறந்த ஜபம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையை நோக்கி கொண்டுட்டு போகிறாங்க. எல்லாமே ஜபந்தாங்க. அமைதியான இடத்துல இருந்து அமைதியாக உள்ளத்தில் வாழ்கிற இறைவனை, உறைந்திருக்கிற தேவனை தேடுவதும் ஜபம்தான். ஆனால் இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நோக்கி மக்கள் நகர்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு கரிஸ்மேட்டிக்கில் ஒரு உச்ச ஸ்தாயில் கத்தி ஜபிக்கிறது தான் நல்ல ஜபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களே, நீங்கள் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம், மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டே போவதால் நீங்கள் உங்களுடைய ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறீர்கள். அப்படியே கட்டுக்கட்டாக வார்த்தைகள் அப்படியே சலசலன்னு நம்ம சொல்கிறதுனால, நமக்கு பணப்பாடம் பண்ணியிருக்க ஒரு சில இறை வார்த்தைகளை அப்படியே அடுக்கடுக்கடுக்காக நம்ம சொல்கிறதுனால நம்முடைய ஜபம் கேட்கப்படும் அப்படின்றதை காட்டிலும், நாம் நம்மளை வந்து மேன் ஆஃப் ப்ரேயர், ஜபிக்கக்கூடிய மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி நிறையா பேர் கத்தோலிக்க மக்களே, நான் விரல் நீட்டியே சொல்ல வேண்டிய சூழல் இருக்கிறேன், இன்றைக்கி நிறையா பேர் அதுக்காகவே தன்னை ஜப மனிதர்கள் என்று பிறர் சொல்ல வேண்டும் என்பதற்காக கத்தி ஜபிக்கக்கூடிய பிரிவினை சகோதரர்களுடைய அந்த ஜப முறையை நீங்கள் உள்ளே கொண்டுட்டு வரீங்க. ரொம்ப 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 தப்பு, அதை நம்ம செய்யக்கூடாது. அது நம்முடைய பாணி அல்ல, அதுவும் ஒரு பாணி, ஆனால் அதை செஞ்சுட்டு அதுதான் உச்சமான செபம் சொல்லிட்டு அதை முன்னிறுத்திட்டு நம்முடைய பாரம்பரியமான வழிபாட்டு முறையில் நாம் ஜபிக்கிற ஜபத்தை கீழ்மைப்படுத்துவது மிக மிக தவறு. இதை இன்னைக்கு பைபிள் கொஞ்சம் அதிகமாக வாசிக்கக்கூடியவங்க, கொஞ்சம் இந்த கரிஸ்மேட்டிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே அவர்கள் அந்து கிறிஸ்துவாக மாறுறாங்க. இப்படிலாம் நினைக்கிற பொழுது நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், அதனால் ஒரு பயமும் இல்லை, அது நல்லதுதான். ஆனால் அது வந்து ஒரு மமதையா, அது வந்து ஒரு பெருமையா எனக்குள்ள ஒரு ஆவியை கொண்டு வந்து விடுது, அது வந்து பெருமை என்கிற ஆவியை எனக்குள்ள குடிகொள்ளுது அப்படின்னா கடவுள் விரும்பாத ஒரு காரியம். அப்போ இன்றைக்கி அருங்குடைய ஜபத்தில் போய், கரிஸ்மேட்டிக் ப்ரேயரில் போய் ஜபிக்கிறவங்க தான் தன்னை உயர்ந்தவராக நினச்சி கொண்டு அன்றாட திருப்பலிகளில் அல்லது ஞாயிறு திருப்பலிகளில் திருச்சபை காட்டுக்கூடிய அடிப்படையான இந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய இந்த எளிய மக்களுடைய விசுவாசத்தை நாம் கொச்சப்படுத்தணும் அப்படின்னா, ஆண்டவருடைய அடையாளமாக இருக்கிற நெருப்பு என்கிற வார்த்தையை, அக்கினி என்கிற வார்த்தையை, அனலே, தனலே, கனலே அப்படின்லாம் சொல்கிறதுக்கு நாம் தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுவோம் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு சொல்வதாக நான் உணர்த்துகிறேன். நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு, இந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அந்நிய மொழி பேசுவதை குறித்து பவுலடியாருக்கு கொடுக்கப்பட்ட கொடை, பவுலடியாருக்கு அந்த கொடை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றதுனால ஜெபிக்கிற எல்லாரும் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுகிற எல்லாருமே பவுலடியாருடைய அந்த வார்த்தையை மேற்கோள் காட்டுறாங்க. 1 Corinthians 14:1-20 அது வந்து பரவச பேச்சு பேசக்கூடிய, அந்நிய மொழி பேசக்கூடிய, பரவச பேச்சு பேசக்கூடிய கொடையை ஆண்டவர் பவுலடியாருக்கு கொடுத்தார் அப்படின்னா, நம்ம எல்லாரும் பவுலடியாருக்கு நகரானவர்கள் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் அந்நிய மொழி பேசுறாங்க, சி எகைன் நான் சொல்கிறேன், அந்த குடை இருக்கிறது, அது உங்களுக்கு இருக்குதான்னு உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் பாருங்கள். அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட குடை இல்லை. பவுலடியாரே சொல்கிறத பயன்படுத்தாதீங்கன்னு தான் சொல்கிற. ஒருவேளை உனக்கு அப்படிப்பட்ட ஒரு குடை கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த குடையை நீ பயன்படுத்தாத, மக்களுக்கு விலக்கி சொல்ல முடியாத நிலையில் இருக்குன்னா அதை பயன்படுத்தாத அப்படின்றாங்க. இன்னைக்கு ஒரு சில கரிஸ்மேட்டிக் ப்ரேயர்ஸில், ப்ரொட்டஸ்டாண்ட் சர்ச்சில், பெந்தகோஸ்தி சபைகளில் அந்த ஒரு அதை வந்து ஒரு டெக்னிக்காக பயன்படுத்துகிறாங்க. அது தன்னுடைய உச்சனுடைய ஆன்மீகத்தின் உச்சத்தை, ப்ரேயரின் உச்சத்தை பயன்படுத்த அப்படி ஒரு பிதட்டலான வார்த்தைகளை சொல்கிறத இங்கே கேட்டுட்டு, இன்னைக்கு நம்ம கத்தோலிக்க சபையில் இன்னைக்கு திருச்சபை வந்து நமக்கு ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்து கரிஸ்மேட்டிக் ப்ரேயரை ஊக்குவிச்சுட்டு வர இந்த நேரத்தில் பல பல பலபா சல பல பலபா ஓரள பலபா, தயவு செஞ்சு தயவு செஞ்சு அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை சொல்லி உங்களை நீங்கள் கொச்சப்படுத்துக்கிறாதீங்க அப்படின்றத ஆண்டு இந்த இடத்துல சொல்வதாக நான் உணர்கிறேன். நான் சொல்கிறதுல உண்மை இருந்தால் நீங்கள் 1 Corinthians 14 முழுசாக வாசிங்க. மேலே இருக்கிற ஒரே 2 இறை வார்த்தையை மாத்திரம் பார்த்துட்டு அந்நிய பாஷை பேசுகிறேன்னு சொல்லி அயோக்கியத்தனமான காரியங்களை கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து நாம் அதை செய்யக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட அதை உள்ளார உணர்ந்து கடவுளோடு பேசுவதற்கு நீங்கள் பயன்படுத்தணும்னா சொல்லப்பட்டிருக்கே ஒழிய பொது வழிகளில் அதை பேசக்கூடாது என்பதை பவுலடியார் சொல்லியிருக்கிறார். பவுலடியாருக்கு கொடுக்கப்பட்ட கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றத எனக்கு பெரிய கேள்விக்குறி. இவையெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து மக்களை தவறான விதத்தில் வழிநடத்துவதிலேயோ, தவறான பார்வை தவறான கேள்விகள் கேட்கக்கூடிய அளவுக்கு நம்மை உட்படுத்த நம்மை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபை கேள்விக்குறியாக்கிவிடக்கூடாது என்பதை இந்த நாளில் இந்த அக்கினியினுடைய வெளிப்பாடை, நெருப்பின் வெளிப்பாடை ஆண்டவர் உணர்த்துற இந்த நேரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதே நேரத்தில் யான் இன்னைக்கு அக்கினி ஜபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, உண்மை ஜபம் எதுன்னு தெரிலங்க. உண்மையான ஜபம் எது அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப எளிமையாக இன்னைக்கு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அடுத்தவங்க பார்க்கணுன்றக்காண்டி அடுக்கடுக்கான வார்த்தைகளை சொல்லாதீங்க. ஐ டோன்ட் லைக் தட் ப்ரேயர். அப்போ நான் விரும்புகிற ப்ரேயர் என்ன அப்படின்றத ஆண்டவர் சொல்லுகிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அது உங்களுக்கு தெரியும், நான் முழுசாக சொல்ல விரும்பலை. அந்த ஜபத்தை 3 பகுதியாக நீங்கள் பிரித்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா, இறையரசு வருவதனால் வெளிப்படுகின்ற இறைவனுடைய மாட்சி, அதை பற்றி சொல்லுகிறது. இறையரசு வருகிற பொழுது வெளிப்படுகிற இறைவனுடைய ஆட்சி, உமது ஆட்சி வருக, உடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக, இறைவனுடைய மாட்சி வருகிற பொழுது அந்த இறை மாட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத புகழ்கிற ஜபமாக நம்முடைய ஜபம் இருக்க வேண்டும். அதான் முதல்ல இருக்க வேண்டும். ரெண்டாவது ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நம்முடைய கடவுளாகி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அன்றாடம் நம்முடைய பராமரிப்புக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் கேட்பதற்கு முன்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறவர்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்க வேணாம். கடவுளே சொல்கிறார், அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தாலும், இன்றைக்கு எனக்கு மெயின்டெனன்ஸ், எனக்கு இன்றைக்கு என்ன வேணும், 3 சாப்பாடு, உடுத்த உடை, இருக்க இடம், இந்த ஒரு அடிப்படையான காரியங்களை நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்றத கடவுள் வந்து ஒரு 2வது இடத்துல வச்சிருக்கிறார். 3வது என்ன வச்சிருக்கிறார், முக்கியமானது, நான் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல என் குற்றங்களை மன்னியும், பாவ மன்னிப்பு மீண்டும் பாவத்திற்கு உட்படாமல் இருப்பதற்கு தேவையான இறையருள். அப்போ 3 ஃப்ரேஸாக நான் சொல்கிறேன் பாருங்கள். முதலது என்ன, இறையரசு வருவதனால் வெளிப்படும் இறைமாட்சி 1. 2வது, கடவுளின் அன்றாட பராமரிப்பு, இதை கேட்கலாம். 3வது, பாவ மன்னிப்பு மீண்டும் பாவத்திற்குள் விழுந்து விடாமல் இருக்க தேவையான இறையருள். இதுதாங்க, இதுதான் இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ரேயர் ஃபார்மெட். ப்ரேயர் ஃபார்மெட்னு இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில்லப் பண்ண சொல்லுவாங்க, இந்த ஃபார்மெட்டில் நிறச்சிட்டுவோம் அப்படின்னா அந்த ஃபார்மெட்டுக்குள்ளே தான் அது வரும், அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் இல்லையா. அதுபோல் ஜீசஸ் ஒரு ஃபார்மெட்டு கொடுத்துருக்கிறார். இந்த ஃபார்மெட்டு நம்ம ஜபத்தில் இருக்குதான்னு கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம பார்த்துக்கொள்ளணும். இறையரசு பற்றிய கடவுளுடைய புகழ்ச்சி ஒரு சிலத்தில் கூட இருக்கலாம், நல்லது. அன்றாட தேவைகளுக்கு கொஞ்சம் குறைவான நேரத்தை ஒதுக்கலாம், மன்னிப்புக்கு அதிகமான நேரத்தை ஒதுக்கலாம். ஆனால் இது 3 நம்முடைய ஜபத்தில் இருக்குதா, அது 1 மணி நேர ஜபமாக இருந்தாலும், 1 ஜபமாக இருந்தாலும், இக்னேஷியஸ் ரெக்ரீட் போல் 1 ரெக்ரீட்டாக இருந்தாலும் சரி, உள்ளிருப்பு தியானமாக இருந்தாலும் சரி, இரவு ஜபமாக இருந்தாலும் சரி, இந்த பகுதிகள் நம்முடைய ஜபத்தில் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். எதை ஆண்டவர் முன்னிலைப்படுத்துகிறார், முதலில் இறை அரசை பற்றி, அந்த கனவு இறை அரசு இருக்குல்ல, அந்த இறை மாட்சியை பற்றி சிந்திக்க நாம் நேரம் கொடுக்குறோமா அப்படின்றத கடவுள் இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு கேள்வியை வைக்கிறாரு. அப்போது அக்னி ஜபம், அனல் ஜபம், நெருப்பு ஜபம், தூயாவி ஜபம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது, கூச்சல் போடுறது, அதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. நான் கத்துறதோ கூச்சல் போகிறதோ கை உயர்த்தி ஜபிக்கிற தப்புன்னு சொல்லலை, அதற்குன்னு ஒரு அளவீடு இருக்கிறதையா, அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உண்மையான ஜபம் எது அப்படின்றத ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு இந்த இடத்துல தெளிவாக சொல்வதாக பார்க்கிறேன். உண்மையான ஜப மனிதராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இப் கண்டிஷன் போகிறேன் பாருங்கள், உண்மையான ஜப மனிதராக இருந்து அந்த இறையரசு பற்றி, அந்த அன்றாட தேவை பராமரிப்பை குறித்து, மன்னிப்பை குறித்து நீங்கள் மையப்படுத்தி நீங்கள் ஜபிக்கிற அந்த ஜபம் நல்ல ஜபமாக இருந்துச்சுன்னா கடவுள் உங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்றத இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் எலியா மூலமாகவே ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நல்ல ஜபம், உடைய ஜபம் வந்து அர்த்தமுள்ள ஜபமாய் இறைவன் விரும்புகிற ஜபமாக இருந்தால் நீங்கள் அப்படியே வாங்க. எலியா தம் வாழ்நாளில் எந்த தலைமுறைக்கும் அஞ்சவில்லை, நீ யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை, உங்களுடைய ஜபம் உண்மையான ஜபமாக இருந்துச்சுன்னா அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை, உங்களை அடிமைப்படுத்த ஒருத்தனாலும் முடியாது. இஃப் யுவர் ப்ரேயர் இஸ் பவர்ஃபுல், இஃப் யுவர் ப்ரேயர் இஸ் மீனிங்ஃபுல், அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இவங்களுடைய பிரேயர் வலுவானதாக இருந்துச்சுன்னா உங்களால் முடியாதுன்ற காரியம் எதுவுமே இருக்காது. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. உங்களுடைய பெயர் உண்மையான ஜபமாக இருந்துச்சுன்னா, உங்களுடைய பிரேயர் உண்மையான ஜபமாக இருந்துச்சுன்னா இறந்தாலும் நீங்கள் வாழ்வீர்கள். அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். உங்களுடைய ஜபம் உண்மையான ஜபமாக இருந்தால் அரிய பெரிய காரியங்கள் உங்களால் செய்ய முடியும். இறப்பில் அவருடைய செயல் வியப்புக்குரியவனமாக இருந்தன, இது உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுடைய பிரேயர் வல்லமையானதாக இருந்துச்சுன்னா இவை யாவும் கண்டு மக்கள் மனமாறவில்லை அப்படின்னு பிற்பகுதி போதுன்னு வச்சுக்கோங்களேன். இதைத்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போது ஒளியில் தன்னை வெளிப்படுத்திய, நெருப்பில் தன்னை வெளிப்படுத்திய ஆண்டவரை இன்றைக்கு அக்கினி என்கிற பெயரிலே அவரை அவசங்கைப்படுத்தக்கூடிய விதத்தில் செய்வதை தவிர்த்துவிட்டு உண்மையான ஜபம் என்பதை ஆண்டவர் மூன்று நிலைகளில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதை உள்வாங்கியவர்களாக, அதை செயல்படுத்துகிற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைத்தனம் என்னவென்றால், எலியாவினுடைய வாழ்க்கையில் அவருக்கு கொடுக்கப்பட்ட அத்துணை சிறப்புகளையும் இறைவன் நமக்கும் தருவார் என்பதை உள்ளூர உணர்ந்து தொடர்ந்து இந்த நாள் பலியிலே இறைவனுடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அன்பு சகோதரமே, நம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாக முடிய ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றே. அதனால் இவற்றின் அருளுதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பலியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உமது பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானே, இவ்வாறு உம் மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரும் கோவிலுமான திரு அவையாக விளங்கச் செய்கிறேன். இதனால் பல்வளைகளில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழச் செய்கிறீ. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
வானகத்தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளுக்கு தந்து சொன்னதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனும் இரவு உருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சிறைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமணின்று ஊழியம் புரிய தகுதியானவரென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்மது திருகவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இந்த நாள் திருப்பலியில் நினைவு கூர்ந்து ஜபிக்கப்படுகின்ற இறந்த ஆன்மாக்கள் அனைத்தையும் ஒளிமிக்கும் அது திருமணம் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த கல்வாரி பலியை கருத்துக்கள் கொடுத்து ஜபிக்கின்ற குடும்பங்களை நம்பிக்கையோடு நமது திருப்பாதம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். பிறந்தநாள் காணக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும், திருமண நாளின் நிறைவு நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு நீர்தாம இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தரும்படியாய், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை நம்முடைய கண்கொண்டு காண வேண்டுமாய் ஜபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியான், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலே உமக்கு உகந்தவராயிருந்த அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமருள வேண்டுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.